உலகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக உணவு பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று மதுரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், உணவு மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் மனித வள மேம்பாட்டுத் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் திருமதி எஸ் அமுதா அவர்கள் பாதுகாப்பான உணவும் ஆரோக்கியமான வாழ்வும் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
முதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ஜூன் மாதம் 7ஆம் தேதியும் நம்ம உலக உணவு பாதுகாப்பு தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தினத்துல உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல புதுகை பண்பலை சார்பா ரொம்ப மன மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில அம்மா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்கம்மா.
அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் அமுதா. நான் பேராசிரியர் மற்றும் தலைவராக உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறையிலையும் மனித வள மேம்பாட்டு துறையிலையும் பணிபுரியிறேன். என்னோட கல்லூரி வந்து சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை மாவட்டத்தை சேர்ந்த உறுப்பு கல்லூரியில நான் பணிபுரியிறேன். உலக உணவு தினத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
அம்மா, இப்ப உலக உணவு பாதுகாப்பு தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த உலக பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது எப்போதிலிருந்து கடைபிடிக்க துவங்கப்பட்டது? இது கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவா இருக்குங்கம்மா?
உலக ஐநா சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய ஐநா சபை வந்து டிசம்பர் 2018 இந்த தினத்தை துவக்கி வச்சுச்சு. ஆனா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா June 7, 2019 இது கடைபிடிக்கப்பட்டு அன்றைய வருடத்துல இருந்தே ஒவ்வொரு ஆண்டும் June 7 இதை நம்ம உலக உணவு பாதுகாப்பு தினமா அனுசரிக்கிறோம். இதோட நோக்கம்னு பாத்தீங்கன்னா நிறைய வருஷம், அதாவது 2024 ஃபுட் சேஃப்டி ப்ரிப்பேர் ஃபார் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா, உணவு பாதுகாப்புல நம்ம சந்திக்கக்கூடிய எதிர்பாராத சூழலை நம்ம எதிர்கொள்ள நம்ம தயார் பண்ணிக்கணும். அதோட முக்கிய நோக்கம்னு பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு பற்றிய முக்கியத்துவத்தை மக்களிடையே எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதை தவிர பாத்தீங்கன்னா உணவு மூலம் நோய் பரவு தடுக்கிறது, அது எப்படி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை வரவிடாம தடுக்க இந்த மாதிரி தினங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் பாதுகாப்பான உணவை சாப்பிடணும்ன்ற கருத்தை பதிவு பண்றேன். இதை தவிர பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் பாதுகாப்பான உணவு கிடைப்பதற்கு இந்த நாள்ல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிமொழி எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
ஆமா, இப்ப நம்ம 2024 காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்துல இந்திய நாடு உணவு உற்பத்தியுடைய தேவையில ஒரு முழுமையான தன்னிறைவு அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்ல தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மேற்கொள்ள வேண்டிய பணிகள் என்னென்னவா இருக்குங்கம்மா?
இப்ப இந்தியாவை பொறுத்தல உணவு உற்பத்தி எல்லா தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து தேவையான அளவு இருக்கு. நம்ம நாட்டோட மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி நல்லாவே இருக்கு. ஆனா இந்த தன்னிறைவுன்னு சொல்ற போது சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உணவு உற்பத்தியை பொறுத்தளவு நம்மளோட நாட்டுல வந்து வெப்பநிலை வந்து மாறி மாறி வரும். குளிர்காலம் வெயில் காலம் எல்லாம் வரும். ஆனா அதை சமாளிக்கிற மாதிரி ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி கிளைமேட் ஸ்மார்ட் டெக்னாலஜியை கடைபிடித்து நம்ம உணவு உற்பத்தியை தக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி உணவு உற்பத்தியை சமாளிக்கும் முறைகளுக்கு அடுத்த முறை என்னன்னா, எல்லா வகையும் உணவு உற்பத்தி செய்யணும். இது குறிப்பிட்ட தானியங்கள் குறிப்பிட்ட பழங்கள் அது மாதிரி இல்லாம நம்மளோட தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் உற்பத்தி செய்யணும். வேளாண் உணவுப் பொருட்கள் மூலம் நம்ம வருவாயை பெருக்கி எப்பவும் உணவுப் பொருட்கள் எல்லாருக்கும் அவங்க வாங்குற அளவு விலை வந்து அவங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி விலையில கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஊட்டச்சத்து மிக்க உணவும் கிடைக்கணும். இது எல்லாரும் சேர்ந்து நம்ம அனைவரும் முயற்சி செய்தா இந்த மாதிரி தன்னிறைவு அடையலாம். அது மட்டும் இல்ல, விவசாயம் கால்நடை வளர்ப்பு, அந்த விவசாயம் கால்நடை வளர்க்கறதுக்காக நம்ம நிலத்தை பயன்படுத்துறோம், மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சத்து பொருட்களையும் நம்ம பயன்படுத்துறோம். அதனால தன்னிகரற்ற நம்ம தேவைக்கேற்ப உணவு கிடைக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல போனா, இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி பில் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை வந்து ஒரு அடிப்படை மனித உரிமையாக எல்லாருக்கும் கிடைக்கணும், உணவு எல்லாருக்கும் பாதுகாப்பான உணவு கிடைக்கணும்னு உறுதி செய்து முன்மொழிந்துள்ள சட்டம் ஆகும். இது முக்கியமா ஏழை மக்களோட அடிப்படை உணவு தேவைகள். எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுறவங்களும் இருப்பாங்க, ஆனா மூன்று வேளையும் சாப்பிடுற அளவு இந்த பில் வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணுது. அதாவது அடிப்படை உணவு தேவை, இது ஏழை மக்களோட நிறைவு செய்வத அடிப்படை உணவு தேவைகளை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சட்டத்துல பெரும்பாலான ஏழை மக்கள் பலன் அடையலாம். இன்னொரு கருத்து சொல்லணும்னா, தரமான விதைகள் தரமான உரங்கள் இருந்தா மழைக்காலத்திலையும் சரி கோடை காலத்திலையும் சரி குளிர்காலத்திலையும் சரி நம்ம உழவு செய்து உணவு உற்பத்தியை அதிகரிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம உணவு தன்னிறைவு அடைவதற்கு உதவி புரிய யுக்திகள் ஆகும்.
ஆமா, நீங்க சொல்றது போல ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்வதற்கு ரொம்ப இன்றியமையாதது உணவு. ஆனா இன்றைக்கு ஒரு சில காலகட்டங்கள்ல உணவு பல வழிகள்ல வீணாக்கப்படுறதா நம்ம நிறைய செய்திகளை கேள்விப்படுறோம். அந்த அடிப்படையில ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவு எப்படியெல்லாம் வீணடிக்கப்படுதுங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது அறுவடைக்கு பின்ன பாத்தீங்கன்னா ரொம்ப அளவு தானியங்கள், முக்கியமா பாத்தீங்கன்னா தானியங்கள் 10% இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம விளைவிக்கிற இடத்துலயோ மில்லிங்ல போறதோ அல்லது கோடவுன்ல போய் அல்லது கடைகள்ல விற்கும் போது ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த தானிய வகைகள் பாத்தீங்கன்னா 10% அளவு வீணாக்கப்படுகிறது அறுவடைக்கு பின்னாடி. அதே மாதிரி அறுவடைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா காய்கறி பழ வகைகள் வந்து ஒரு 35-40% வந்து வீணடிக்கப்படுகிறது. இது எல்லா உணவுப் பொருட்களும் இந்த மாதிரி வீணடிக்கப்படுகிறது, முக்கியமா உணவு வந்து இதன் மூலமா வீணாக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு புள்ளி விவரத்துல என்ன சொல்றாங்கன்னா 40% உணவு வீணாக்கப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உணவு மட்டும் வீணாகல, இதுல நம்ம உணவு வீணாக்கப்படுதுன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உணவு உற்பத்திக்காக நம்ம பயன்படுத்திய தண்ணீர், நம்ம பயன்படுத்திய நிலங்கள் மற்றும் இது மனித வளங்கள் இது எல்லாமே சேர்ந்து வீணாக்கப்படுது. அப்படிங்கிறப்போ இது வீணாக்கப்படுறதுனால சுற்றுப்புற சூழலும் மாசு ஏற்படுத்துது. எல்லாத்தையும் கணக்கிட்டு மொத்தத்துல பார்த்தா நம்மளோட பொருளாதாரமும் மொத்தத்துல பாதிப்படைய செய்கிறது. போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்டேஜ பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 1/3 உணவு வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சேதாரம் ஏற்பட்டுது. எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த அறுவடைக்கு பின்னாடி பல இடங்கள்ல அந்த உணவு சங்கிலியில வீணாயிருது. இத முக்கியமா சொல்ல போனா இப்படி வீணா போகுது உணவு அப்படின்றது நம்மள யாருக்குமே இந்த விழிப்புணர்வே இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய திருமண விழாக்கள் பெரிய பெரிய விழாக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா திருமணம் முடிந்தவுடனே 40% உணவு வந்து சாப்பிடாமலே வேஸ்ட் ஆக்கப்படுகிறது. அதனால இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால இந்த உணவு வந்து வீணாக்கப்படுது. இதை நம்ம தவிர்க்கிறது மூலமா எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறதுக்கு நம்ம வழி செய்யலாம்.
ஆமா, இப்ப நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபையானது குழந்தைகளுடைய பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்புக்காக பல்வேறு அமைப்புகளை நிறுவி பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்களை உலக அளவுல வழங்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில உணவு பாதுகாப்பு குறித்து ஐநா சபையினுடைய ஒரு நிலைப்பாடு தற்பொழுது எந்த அளவுக்கு இருக்குங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
சர்வதேச உணவு மற்றும் வேளாண் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட கணக்கெடுப்படி பாத்தீங்கன்னா நம்முடைய உணவு சங்கிலி, அதாவது உணவு சங்கிலினா உணவு உற்பத்தியிலிருந்து நம்ம சாப்பிடுற இடம் வர இடத்த பேர் தான் உணவு சங்கிலி, ஃபுட் செயின்னு சொல்லக்கூடியது. அந்த அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த சர்வதேச உணவு மற்றும் வேளாண் கழகம் வந்து எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் உற்பத்தியில இருந்து அது கடைசி சாப்பிடுற இடத்துக்கு போய் சேர்ற வர உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறதுதான் இதோட முக்கிய நோக்கம். இது மட்டும் இல்லாம WHO சொல்லக்கூடிய உலக சுகாதார கழகமும் உணவு மற்றும் வேளாண் கழகம் அதாவது ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய சர்வதேச கழகங்கள் வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் ஆரோக்கியத்தை உத்தரவாதம் தருவதற்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தவும் உதவி புரிகிறது. இவங்க எல்லாம் வந்து அதை தொடர்ந்து வந்து கண்காணிச்சுட்டே வர்றாங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கும் நம்ம உணவு பாதுகாப்புக்கும் பெருமளவுல உதவி புரிகிறாங்க. அதோட முக்கிய விஷயம் என்னன்னா எல்லா மக்களுக்கும் எப்போதும் தரமான உணவு கிடைத்து அவங்க உழைப்பு திறனோட ஆரோக்கியமா வாழ்றதுக்கு செய்யறதுதான் இந்த 2 கழகங்களோட ஐநா சபையில இருக்கக்கூடிய 2 கழகங்களோட முக்கிய நோக்கமாகும்.
இன்றைய உலக உணவு உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்புல உலக நாடுகள் எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்குங்கம்மா?
பொதுவாக பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நம்மகிட்ட யார்ட்டையுமே இல்ல. பொதுமக்களுக்கோ நிறைய பேருக்கு அந்த அப்ப உணவு பாதுகாப்புனா அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு மொத்தத்துல கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சுகாதாரமற்ற பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வந்து சுகாதாரம் வந்து குறைவா இருக்கு. இது இன்னொரு முக்கிய காரணமாகும். அதே மாதிரி மூணாவது காரணம்னு சொல்ல போனீங்கன்னா உணவு சேமிப்பு. அதாவது உணவை வந்து நம்ம மொத்தமா ஒரு ஒரு இடத்துல நம்ம சேமிக்கும் போதோ அல்லது நம்ம உணவு தயார் செய்யும் போதோ உணவு பாதுகாப்பை யாருமே உறுதி செய்யலை, உறுதி செய்யறது இல்லை. ஸோ இது மூணாவது காரணம். அதை தவிர நாலாவது பார்த்தீங்கன்னா உணவு தயாரிக்கும் போது அந்த தயாரிக்கும் இடத்துல தேவையான கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது மற்றும் சுற்றுப்புற சூழல் சுகாதாரம் அது வந்து பற்றாக்குறையா இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கெட்டுப்போன உணவுகள், உணவு மூலம் பரவக்கூடிய நோய்கள், அதனால என்ன ஆகுதுன்னா அதை சாப்பிடுற மனுஷங்க வந்து அதனால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்படும் போது பெருவாரியான அந்த காரணத்தினால அது மரணங்களை ஏற்படுத்துது. 420,000 பேர் அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்டுப்போன உணவு மூலமா மரணங்கள் ஏற்பட்டுதான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய நாடுகள்ல கடுமையான குளிர் இருக்கு, சில இதுல பனிப்பொழிவு இருக்கும், சில நாடுகள்ல வந்து வறட்சியா இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான ஒரு தட்பவெப்ப நிலையில உணவு சங்கிலி, அதாவது உணவு உற்பத்தியிலிருந்து உணவு சாப்பிடுற வரைக்கும் உள்ள அந்த உணவு சங்கிலியில இப்ப உணவு பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த கேள்விக்குறியில என்ன ஆகுதுன்னா அந்த உணவு பாதுகாப்பு வந்து மக்களிடையே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு தாக்கம் இருக்குது. என்னோட கருத்தை சொல்றேன் நான்.
ஆமா, இப்ப ஒரு பொதுமக்களுக்கு உணவு வழங்கணும் அப்படிங்கிறப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து, சரிவிகித உணவு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அல்லது சரிவிகித உணவை கிடைக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில சரிவிகித உணவு அப்படின்னா என்ன, அத எதனுடைய அடிப்படையில நம்ம கணக்கிடுறோங்கம்மா, அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
அதாவது சரிவிகித உணவு என்பது பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி வண்டி ஓட்டும் போது பேலன்ஸ் பண்றோமோ, பேலன்ஸ் அப்படிங்கிறது சமமான உணவு. ஒரு சராசரியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு 24 மணி நேரம் கணக்கு போட்டா ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம், 8 மணி நேரம் வேலை பாக்குறோம், 8 மணி நேரம்ங்கிறது ஒரு ரெஸ்ட் அல்லது காம்பினேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம அன்றாட உணவு தேவைகளை மூணு அளவுல பிரிக்கிறாங்க. காலை, மதியம், இரவு, மூன்று வேளை உணவு நம்ம தொன்று தொட்டு காலத்திலேருந்தே அந்த மாதிரி கடைபிடிக்கிறாங்க. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சரியான நேரத்துல சரியான உணவு வகைகளை, இப்ப வந்து நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிடவும் கூடாது, அதே மாதிரி நிறைய இது இருக்கிற மாதிரி, காரம் இருக்கிற மாதிரி, நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி சரியான அது மாதிரி சாப்பிடக்கூடாது. நமக்குன்னு தேவையான சரியான உணவு வகைகளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மனுஷனும் ஒவ்வொரு உடல் எடையில இருப்பாங்க, உடல் உயரம் இருப்பாங்க, உயரமும் எடைக்கு ஏத்த மாதிரி கணக்கீடு செய்து பேலன்ஸ் டயட் சார்ட்டுன்ட்டு எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப புத்தகங்கள்ல இருக்கு எல்லா இடத்துலயும். இப்ப நீங்க பேலன்ஸ் டயட் சார்ட்டுன்னு போட்டா இப்ப இந்திய மக்களுக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்க எப்படி, இல்லாட்டி ஒவ்வொரு மாவட்டத்தோட இதுக்கு அந்த தட்பவெப்ப நிலைக்கு அப்புறம் எப்படி அப்படிங்கிறது, அந்த பேலன்ஸ் டயட் சார்ட்டு இந்திய அளவுல பராமரிக்கப்படுகிறது, அதை நம்ம பயன்படுத்தலாம். இது தவிர சொல்ல போனா
வயசு, அதே மாதிரி ஆண் பெண் பாலினம், ஆண்கள் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், முதியோர்கள், குழந்தைகள், அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய வளர் இளம் பருவத்தினர். அது மட்டும் இல்லாம சில பேர் சாதாரண வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு, சில பேர் கொஞ்சம் சாதாரணத்துக்கு கொஞ்சம் மேல மிதமான வேலை செய்வாங்க, சில பேர் இப்ப விவசாயிகள் இவங்க வெயில வேலை பாக்குறவங்க, நிலத்துல வேலை பாக்குறவங்க, அவங்க எல்லாம் கடுமையான வேலை திறன் ஆக்டிவிட்டி செய்வாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரியும் நம்மளோட சூழ்நிலை, அதாவது தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் கணக்கீடு செய்து நம்ம உணவுகளை மூன்று வேளை சாப்பிடணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உடல் உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா சரிவிகித உணவு மிக மிக முக்கியமான ஒன்றாக இன்றைய அளவு இருக்குது.
ஆமா, இன்னைக்கு இன்றைய இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்ற ஆரோக்கியமான உணவு வகைகளா நீங்க என்னென்ன உணவுகளை பரிந்துரை செய்றீங்கம்மா?
இன்னைக்கு இருக்க அந்த டீனேஜ் இளம் பெண்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து அஞ்சு ஃபுட் குரூப் அவங்க கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னு பார்த்தா காய்கறி மற்றும் பழங்கள், இரண்டாவது வந்து கார்பு, அதாவது கார்போஹைட்ரேட்ன்றது உடலுக்கு சக்தி தரக்கூடிய உணவுகள், அரிசி, இந்த ஹோல் கிரெயின்ஸ் சொல்லக்கூடியது, பருப்பு வகைகள், அது அது மாதிரி சாப்பிடணும். மூணாவது பார்த்தீங்கன்னா பீன்ஸு, பருப்பு, மீன், நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கன்னா மீன், முட்டை, இறைச்சி, இதர புரதச்சத்து உடலுக்கு பாதுகாக்கும் உணவுகள்னு சொல்லலாம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. எண்ணெய் மற்றும் நட்ஸ் மற்றும் ஆயில் சேதுன்னு சொல்லக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமான உணவு வகைகளை சேர்ந்ததாகும். அயன், கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் சி என்ற உயிர் சத்து, வைட்டமின் டி, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக அவங்களோட உணவுல சேர்த்துக்கணும். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா பள்ளி செல்லும் குழந்தைகள், அவங்க பள்ளி செல்லும் குழந்தைகள் வந்து என்னன்னா முக்கியமா முட்டை, பருப்பு வகைகள், பழ வகைகள், பால், தயிர், முக்கியமான இயற்கையாக ஃப்ரெஷ் உணவுகளை எல்லா வகை உணவுகளும் சேர்த்துக்கலாம். இந்த வகை உணவு தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, எல்லா வகை உணவுகளையும் ஃப்ரெஷ்ஷா இயற்கையா விளையக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். வெளி உணவுகளை இந்த குழந்தைங்க முக்கியமா தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்ல, வீட்டுல வந்து அவங்க அம்மா செய்யும் போது அவங்க உணவு தயாரிப்புல அவங்களையும் ஈடுபடுத்தினா அவங்களுக்கு அதை பத்தி புரிதல் உணர்வு வரும். ஒவ்வொரு உணவுலையும் லேபிள்ல பச்சை லேபிள், பச்சை ரவுண்ட் இருக்கும், ரெட் ரவுண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன சத்து பொருட்கள் இருக்கு, எவ்வளவு நாள் அது திடாம இருக்கு, எப்ப பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உணவு லேபிள்கள் பற்றி முக்கியத்துவத்தை அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரே நேரத்துல ஒரே அதிகமா உணவு சாப்பிட்ற அவங்க கண்டிப்பா அந்த பள்ளி செல்லும் குழந்தைங்க தவிர்க்கணும். அதை வந்து இடவேளை விட்டு ஒரு நாளைக்கு மூணு வேளைன்றைக்கு போதா நாலு அல்லது ஐந்து தடவை வந்து அந்த உணவுகளை பிரிச்சு மூணு நேரத்துல கொடுக்கறதுக்குலாம் அஞ்சு நேரத்துல இடவேளை விட்டு கொடுக்கும் போது இந்த ஒரே நேரத்துல சாப்பிடுறத தவிர்க்கலாம். அது ஒரே நேரத்துல சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து அந்த அளவு அந்த பயன் கிடைக்காது, ஆரோக்கியம் இருக்காது.
அம்மா, இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய துரித உணவுகள் பொதுவா பரவலா எல்லா பொதுமக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிதான ஒரு உணவு பொருளா இருக்குது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை பொதுமக்கள் உண்றதுனால அவங்களுக்கு பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காமா?
ஆமா, இப்ப இன்னைக்கு இருக்கிற உணவு கலாச்சாரம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் வந்து நிறைய சால்ட் இருக்கும், நிறைய சக்கரை இருக்கும், சாச்சுரேட்டட் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, டிரான்ஸ் ஃபேட்ன்னு சொல்லக்கூடியது, நிறைய கலோரி சத்து, நிறைய சக்தி தரக்கூடியது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த மாதிரி கலோரி சத்து நிறைந்த உணவுகள் அப்படிங்கிறது தான் இதை இது குறிக்கிது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாமே கிடைக்கிற மாதிரி, அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக இருக்கும், இந்த உட்பொருட்கள் சால்ட்டோ சுகரோ. இதை சுருக்கமாக சொல்லணும்னா இதை சாப்பிட்டா வந்து கண்டிப்பா பிளட் சுகர் அதாவது இரத்த சர்க்கரை வந்து உடனடியா அது இதாயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். அது மட்டும் இல்ல பிளட் ப்ரெஷர் போன்ற அந்த உடல் கோளாறும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மூலமா தான் ஏற்படுறது. அது மட்டும் இல்லாம உடல் பாதிப்புகள் வந்து மற்ற உடல் பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு இது வந்து ஒரு காரணமா இருக்குது. முக்கியமா சொல்ல போனா இதை சாப்பிட்டா செரிமான தொந்தரவு வரும், அதுக்கப்புறம் எதிர்ப்பு சக்தி வந்து குறையறதுக்கு அதிக வாய்ப்பு, இருதய ஆரோக்கியம் வந்து பாதிப்படையும், உடல் பருமன் போன்ற சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அதனால உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடணும்னு எல்லாருமே பொதுவாக ஆசைப்படுவாங்க. குறைவான சால்ட் இருக்கிறதோ அல்லது குறைவான எண்ணெய் இருக்கிறது, குறைவான சர்க்கரை, மொத்த கார்போஹைட்ரேட், இதெல்லாம் கணக்கீடு செய்து ஜாக்கிரதையா பார்த்து சாப்பிட்டா அது வந்து பெரிய அளவு உடலுக்கு நோய் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றத லிமிட்டா சாப்பிட்றது நல்லது, அது மொத்த உடல் ஆரோக்கியத்துக்கு உதவி புரியும்.
ஆமா, இப்ப ஒரு மனிதன் உணவு உட்கொள்ளணும் அப்படிங்கிறப்ப அவன் அந்த உணவுல கவனிக்க வேண்டிய ஒரு அடிப்படை விதிகளை நீங்க என்னென்ன கருதுறீங்கம்மா?
இது வந்து நல்ல கேள்வி. அதாவது ஃபுட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 2024 தீம் படி ஃபுட் சேஃப்டி ப்ரிப்பேர் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறதுக்கும் இது வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேள்வி. அதாவது நம்ம சாப்பிடுவது வந்து பாதுகாப்பான உணவா அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதுதான் நமக்கு சாப்பிட்றது பாதுகாப்பான உணவா, இது வந்து நமக்கு நல்லது நல்லதா, நம்ம உடலுக்கு இது வந்து உதவியா இருக்குமா, நம்ம ஆரோக்கியம் கெடாம இருக்குமா அப்படிங்கறது உறுதி செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம உணவு உற்பத்தியிலேயே வந்து நல்ல தரமான உணவு பொருட்களை விளைவிக்கணும். அதுல வந்து இந்த டாக்ஸிக் இதுன்னு சொல்லக்கூடிய பெஸ்டிசைட் ரெசிடியூ அந்த மாதிரி இல்லாம தரமான உணவுப் பொருட்களை விளைவிக்கிறது நம்மளோட கடமையாகும். அதுக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா உணவை வந்து சரியான முறையில பராமரிக்கிறது அது மிக மிக அவசியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நுகர்வோர் பாதுகாப்பான ஆரோக்கியமான உணவு வகைகளை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அது ஒரு முக்கியமான விதி. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாதுகாப்பான தரமான உணவை உற்பத்தி செய்து ஆரோக்கியம் வாழ்வு வாழ்வது என்று உறுதிமொழி எடுத்துக்கணும் இந்த நாள்ல. அதே மாதிரி பச்சை உணவுகளை முடிஞ்ச அளவு தவிர்க்கலாம். அதை வந்து சரியான முறையில சமைச்சு அதை வந்து உடனே சாப்பிட்ட உடனே சாப்பிடும் போது அதோட சத்து பொருட்கள் நமக்கு மிக அதிக அளவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உணவை வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் தயார் பண்ணி நம்மளோட குடும்பம் சார்ந்த விஷயம்னா அந்த அளவு எத்தனை உறுப்பினர் இருக்கணும் அந்த அளவு உணவு மட்டும் தயாரித்தோம்னா உணவு வேஸ்ட் ஆகிறத தவிர்த்துடலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் சரி இல்ல ஹோட்டல்லயும் சரி தனி மனித சுகாதாரம், அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருமல் இருந்தா அந்த மாதிரி இருக்கவங்க அந்த உணவு தயாரிப்புல இருக்கிறது சரியா இருக்காது. அது மட்டும் இல்ல உணவு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 செகண்ட் என்னமோ நல்ல கையை கழுவிக்கணும். கையை கழுவிட்டு அது அவங்க சுத்தமான பாத்திரங்களை பயன்படுத்தணும். சுத்தமான தண்ணீர் இது போன்ற விதிமுறைகளை பின்பற்றும் போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கலாம். அந்த கருத்தை சொல்ல ஆசைப்படுறேன்.
ஆமா, இன்னைக்கு இன்றைய இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் குழந்தைகள் பொதுமக்களுக்கு இன்றைய உலக உணவு தினத்துல உணவுகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு அறிவுரையா நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னங்கம்மா?
இளம் பெண்களோ இல்ல இளம் வயதினரோ வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடறத கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதனால உடல் பாதிப்புகள் பலவிதமான நோய்கள் வந்து வருதுன்றது நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். அதனால அதை வந்து அவங்க லிமிட் பண்றது அவங்க ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம சரிவிகித உணவு வந்து நம்ம அதை வந்து அதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டாம். நமக்கு என்ன மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு நம்மளோட வேலைத்திறன் இருக்கோ, நம்ம படிக்கிறோமோ இல்லை பரீட்சைக்கு தயார் பண்றோமோ, நம்மளோட உடல் தேவைக்கேற்ப நம்ம உணவுகளை சரியான நேரத்துல நல்ல நமக்கு தேவையான அளவு நல்ல உணவு வகைகளை சாப்பிடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சுற்றுப்புற சுகாதாரம், தனி மனித சுகாதாரம், இந்த கை கழுவுறது, இந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி உணவு வீணாக்குறது தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த தினத்துல அதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். நன்றி.
ஆமா, இன்றைய உலக உணவு பாதுகாப்பு தினத்துல உணவை எப்படி பாதுகாப்பா உட்கொள்ளணும், உணவு எப்படி எல்லாம் வீணடிக்கப்படுது, குறிப்பா இளைஞர்கள் இளம் பெண்கள் எப்படிப்பட்ட ஒரு உணவுகளை உட்கொள்ளணும், உண்ண வேண்டிய உணவுகள் என்ன, தவிர்க்கப்பட வேண்டிய உணவு வகைகள் என்ன அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா இன்றைய உலக உணவு பாதுகாப்பு தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோமா.
நேர்களே, இதுவரை உலக உணவு பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பாதுகாப்பான உணவும் ஆரோக்கியமான வாழ்வும் பற்றி பேராசிரியர் திருமதி எஸ் அமுதா அவர்கள் பயனுள்ள பல தகவல்களை வழங்கியதற்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற அருமையான தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.